ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் இருக்கு. தாராத அருளெல்லாம் தந்து, இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் யாரும் இப்படி கருணை காட்டினதில்லை. என்னுடைய இதில் குருநாதர் தான் மெஞ்ஞானத்தை கொடுக்கறதுனால அவர் தான் ரொம்ப கருணை காட்டுகிறார். இல்லை, தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் குரு மிகவும் உயர்ந்தவர் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தாய் இந்த சரீரத்தை மாத்திரம்தான் கொடுக்கிறாள், தந்தை இந்த சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளைத்தான் கொடுக்கிறார். ஆனால் ஆத்மா அல்லது ஜீவனுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தாயும் தந்தையும் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சத்குருநாதர் தான் அதை செய்கிறார். ஆகவே உடலுக்கு உதவி புரிபவர்கள் தாயும் தந்தையும், ஜீவனுக்கு உதவி புரிபவர் குரு, பல பிறவிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுபவர் குரு. ஆகையினால குருவை பற்றி சொல்கிறார், தாராத அருளெல்லாம் தந்து. யாருமே எனக்கு கொடுக்காத அனுகிரகத்தை எல்லாம் நீங்கள் கொடுத்தீர்கள். அருள் மௌனியே, தாராத அருளெல்லாம் தந்து மௌனியேன்னு இருக்கா உங்கள் பாடல் எப்படி இருக்கு? மௌனியாய் தாயை போல எனக்கு கருணை காட்டி தாழ் இணை என் முடி சூட்டி. அது சாஸ்திரத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. குரு உபதேசம் பண்ணும் பொழுது தன்னுடைய கால்களை சீடனுடைய தலையிலே வைக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபுப்படி குருநாதர் அவருடைய தாய்மானவருடைய திருவடியிலே, தாய்மானவருடைய திருமுடியிலே திருவடியை வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவர் இந்த குருநாதர் ஞானம் என்னும் ஆதாரத்தில் வாழ்கிறார். மனிதன் கால் என்னும் ஆதாரத்தில் வாழ்வது போல ஞானம் என்னும் ஆதாரத்தில் குருநாதர் வாழ்கிறார். அந்த திருவடியை தாங்கிக்கிறதுனுடைய அர்த்தம், குருநாதரிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் வரணும் என்கிற எண்ணத்தோடும் நம்முடைய ஆணவங்கள் நீங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் செய்யப்படுகிற ஒரு புறச்சடங்கு. அந்த புறச்சடங்கின் நோக்கம் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காகவும், பெற்ற ஞானம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த முறைப்படி அதுக்கு பேர் திருவடி தீட்சை என்று தமிழில் சொல்லுவார்கள். திருவடி தீட்சை, பாதஸ்பரிசம் என்றெல்லாம் சொல்றது சம்பிரதாயம். அது என் முடிசூட்டி அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம். இந்த ஞானத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவது தான் பரம்பரையான சம்பிரதாயம் அப்பா. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய சம்பிரதாயம். சாஸ்வதமான தொடர்ந்து வருகின்ற சம்பிரதாயமாக இருக்கிறது அப்படின்னு சம்பிரதாயம்னு முடிச்சுடுறார். அது ஒரு வார்த்தை. தாராத அருளெல்லாம் கொடுத்தார் குருநாதர், தாராத அருளெல்லாம் தந்து அருள் மௌனியாய் தாயனைய கருணை காட்டி தாழ் இணை, இணைனா இரண்டு திருவடிகளையும் என் முடி சூட்டி என் தலைவில் வைத்து அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம். ஞானத்திலேயே நிலைத்திருப்பதுதான் பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய சம்பிரதாயம் என்று உணர்த்தினார் குருநாதர் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், பாராது பார்ப்பதே பரம அனுபூதி வாய்க்கும் என்றும் சொன்னார். ஆனால் அதை வந்து நான் அதை மனதில் வைத்து கொள்ளவில்லை. அதனால் நான் என்ன பிரார்த்திக்கிறேன்னா, அந்நிலை பதிந்த நின் பழ அடியர்தம் சீரா இருக்க நினது அருள் வேண்டும் ஐயனே. ஆகினால இதிலிருந்து இந்த கருத்தை நாம் எடுத்துக்கணும், புரிந்து கொள்ளணும். சத்சங்கத்திலேயே இருக்கணும், ஞான நிஷ்டை பெற வேண்டும். ஏகாந்த வாசம் அல்லது சத்சங்கம் ஞான நிஷ்டை பெற வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடலுக்கு போலாம்.
போதமாய் ஆதி நடு அந்தமும் இலாததாய் புனிதமாய் அவிகாரமாய் போக்கு வரவில்லாத இன்பமாய் நின்றனின் பூரணம் புகலிடமதா
ஆதரவு வையாமல் அறிவினை மறைப்பது நின் அருள் பின்னும் அறிவின்மை தீர்த்து அறிவித்து நிற்பது நின் அருளாகில் எளிய நேர்க்கு அறிவாவதேதறிவிலா ஏதம் வரும் வகையேது வினையேது வினை தனக்கு ஈடான காயமேது என் இச்சா சுதந்திரம் சிறிதுமிலைகபரம் இரண்டினுள் மலைவு தீர தீது இல்லருள் கொண்டு இனி உணர்த்தி எனையாழ்வையோ சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என் இச்சா சுதந்திரம் சிறிதும் இல்லை இகபரம் இரண்டினுள் மலைவு தீர தீதுயில் அருள் கொண்டு இனி உணர்த்தி என்னை ஆழ்வையோ. ஒரு பாடலையும் அடுத்த பாடலையும் பார்க்குற போது நேருக்கு மாறார் எல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார், இன்னும் அனுகிரகம் பண்ண மாட்டேயாங்கிறார் ஒரு பாட்டில். அப்போ இது மைண்டில் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. தன்னுடைய நிஷ்டை கூடுறதில் வந்து நிஷ்டை வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றம், வரலையோன்னு ஒரு தோற்றம், அது அந்த கன்விக்ஷன் சரியாக உண்டாக மாட்டேன்னு என்கிறது. அப்போ இந்த மாதிரி பிரார்த்தனைகளெல்லாம் வரக்கூடும். அதில் மனசில் வந்து இந்த நிஷ்டை ஏற்படுகின்ற காலத்தில் இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்வது என்கின்ற அர்த்தத்திலே தான் இந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கிறது. இப்போ என்ன சொல்லுகிறார்னா, உன்னுடைய தீதுயில் அருள் கொண்டு இனி உணர்த்தி என்னை ஆழ்வையோ, அதுதான் இங்கே முக்கியமான சென்டென்ஸாக நாம் எடுத்துக்கணும். இவர் என்ன சொல்லுகிறார், எல்லாம் உன்னுடைய அனுகிரகம் தான், என் முயற்சிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் அதுதான், அனைத்தும் உன்னருளே, என்னுடைய முயற்சி என்பது ஒன்றுமே இல்லை. நம்ம முயற்சி பண்ணி அடைஞ்ச பிறகு நாம் சொல்ல வேண்டியது, முயற்சிக்கு முன்னாடியே சொல்லிடக்கூடாது. நாம் முயற்சி பண்ணி அடைய வேண்டியது அடைஞ்சதுக்கு பிறகு பகவானே இதனுடைய அனுகிரகம்னு சொன்னால் நமக்கு கர்வம் இருக்காது. அதற்காக சொல்லப்படுகிற கருத்து இது. என்ன சொல்லுகிறார், போதமாய், போதமாய்னா ஞானஸ்வரூபமாய், ஆதி நடு அந்தமும் இல்லாததாய், ஆரம்பம் இடை முடிவு என்று இல்லாததாய், ஆரம்பமும் கிடையாது இடைப்பகுதியும் கிடையாது முடிவும் கிடையாது, எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான், ஆதி நடு அந்தமெல்லாம் கற்பனை, ஆதி நடு அந்தம் இல்லாததாய், புனிதமாய் எல்லாவற்றுக்கும் புண்ணியத்தை வழங்குவதாய், அவிகாரமாய் எந்த விதமான மாற்றமும் அற்றதாய், போக்கு வரவு இல்லாத இன்பமாய், நம்முடைய மற்ற இன்பங்கள்லாம் வருகிறது போகிறது, இந்த இன்பம் போவதும் இல்லை வருவதும் இல்லை, நித்யானந்தா சதானந்தா பூர்ணானந்தா. ஆகையினால போக்கு வரவன் இல்லாத இன்பமாய் நின்ற நின் பூரணம் புகழ் இடமதா ஆதரவு வையாமல், இந்த ஞானத்தில் என் புத்தியை வைக்காம இந்த பரபிரம்மஸ்வரூபத்தில் என்னுடைய புத்தியை நான் வைக்கவே இல்லை. அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில், பரபிரம்ம தத்துவத்தில் என்னுடைய புத்தியை நான் வைக்கவில்லை, பூரணம் புகழ் இடமதா ஆதரவு வையாமல், இந்த பரபிரம்மத்தையே புகலிடமாக கொண்டு நான் வாழாமல் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணார், அறிவினை மறைப்பது நின் அருள், என்னுடைய சொரூபத்தை பற்றின ஞானத்தை மறைக்கிறது உன்னுடைய அனுகிரகம்தான், நீ தான் அதை மறைக்கிற. பின்னும் அறிவு இன்மை தீர்த்து அறிவித்து நிற்பது நின் அருள், அப்புறம் அந்த அஞ்ஞானத்தை நீக்கி பழையபடியும் ஞானத்தை கொடுக்கறதும் உன்னுடைய அனுகிரகம். நீதான் உண்மையை தெரிய ஒட்டாமல் மறைத்தாய், நீதான் அந்த உண்மையை தெரிய வைத்தாய், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்ததும் நீதான். ஆகில் எளிய நேர்க்கு இது உண்மையாக இருக்கும் பொழுது, ஆகில் எளிய நேர்க்கு அறிவு ஆவது ஏது, அறிவிலாவத ஏதம் வரும் வகை ஏது? அப்படின்னா எனக்கு ஞானம் எங்கே வரப்போகிறது, ஞானம் எப்படி வரும்? உன்னுடைய அருள் இல்லைன்னா ஞானம் எங்கே வரப்போகிறது? ஞானம் இல்லாத நிலை எங்கே வரப்போகிறது? அறிவு இலா ஏதம் வரும் வகை ஏது? அஜ்ஞானத்தினால்தான் கர்மம் வருகிறது. வினை ஏது? வினைதனக்கு ஈடான காயம் ஏது? அந்த அஜ்ஞானத்தினால கர்மா, கர்மாவினால ஜென்மா ஏது? என் இச்சா சுதந்திரம் சிறிதும் இலை. எல்லாம் நீ தான், நீ பரபிரம்ம சுரூபமாக இருக்க, நீ தான் என்ன பண்ணுற, அஜ்ஞானத்தை கொடுக்குற, நீ தான் அஜ்ஞானத்தை நீக்கிற. அஜ்ஞான அனாதிலாம் இப்போ சொல்லப்படாது, அதெல்லாம் வந்து அஜ்ஞானத்தை நீ தான் உண்டாக்குற, அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை நீ தான் கொடுக்குற. அப்படி பார்க்குற போது அஜ்ஞானமும் உன்னுடைய அனுகிரகம்தான், ஞானமும் உன்னுடைய அனுகிரகம்தான், அஜ்ஞானத்தினால வர்ற கர்மாவும் உன்னுடைய அனுகிரகம்தான், அந்த கர்மாவனால் வர்ற ஜென்மாவும் உன்னுடைய அனுகிரகம்தான். எங்கே என்னுடைய முயற்சிங்கிறது எங்கே இருக்குது பகவானே? என் இச்சா சுதந்திரம் சிறிதும் இலை, எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவன் செயல். சிறிதும் இலை, சிறிதும் இலைன்னு ஒரு டாபிக் முடிஞ்சது. இகபரம் இரண்டினுள் மலைவு தீர, இகலோக வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை, இதில் எல்லாம் எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது. மலைவுன்னு சொன்னால் இந்த இடத்துல விருப்பம், மலைவுங்கிற அர்த்தத்துக்கு விருப்பம்னு எடுத்துக்கொள்ளணும். மலைவு தீர, அதில் உள்ள நாட்டம் தீர, மலைவு தீர, தீதியில் அருள் கொண்டு இனி உணர்த்தி என்னை ஆழ்வையோ. தீதியில் அருள் கொண்டு இனி உணர்த்தி என்னை ஆழ்வையோ. அதில் இந்த இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சுகத்திலையுமே எனக்கு விருப்பமாக இருக்குது, இங்கெல்லாம் எங்கெல்லாம் என்னத்தை அனுபவிக்கலாம்னு நான் பார்த்துட்ருக்கேன், போகாததுக்கு சொர்க்கத்துக்கு போய் என்னெல்லாம் சுகம் அனுபவிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் போகும்படி பண்ணி என்னுடைய தீய விஷயத்தில் போகிற மனசையெல்லாம் நீக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணி உண்மையை உணர்த்தக்கூடாதா? உணர்த்தி என்னை ஆழ்வையோ. சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த பூரணம்ங்கிற வார்த்தை வரைக்கும் பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கிறது. புகழிடவதா ஆதரவு வையாமல் அப்படின்னு சொன்னால் அதை கதியாக கொள்ளாமல்னு அர்த்தம். பரபிரம்மத்தை அறிந்து கொள்வதை ஞானத்தை கதியாக கொள்ளாமல் இருப்பதுன்னு அர்த்தம். அப்புறம் அறிவினை மறைப்பது உன்னுடைய அருள், அது ஒரு டாபிக். இந்த உண்மையை தெரியாமல் மறைக்கிறது, அப்புறம் அந்த உண்மையை தெரிய வைக்கிறது அப்படின்னு பார்க்குற போது என்னுடைய சுதந்திரம் என்ன இருக்குது? அஞ்ஞானமும் அஞ்ஞானத்தினால உண்டாகின்ற கர்மமும் கர்மத்தினால உண்டாகிற ஜென்மமும் எல்லாம் உன்னுடைய லீலை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று ஈஸ்வரனை பார்த்து பரபிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஒன்றாகவே பாவித்து அர்த்தம் சொல்லி கொண்டு வருகிறார் தாய்மானவர். ஆக இதோட 9வது பாடல் நிறைவு பெறுகிறது. வழக்கமாக 10 பாடல் தான் இருக்கும், இதில் மாத்திரம் 11வது பாடல் ஒன்று இருக்கிறது, படிக்கலாம். பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வலமாக வந்தும் பரவ இடைமூழ்கியும் நதிகள் இடைமூழ்கியும் பசிதாகமின்றி எழுனா. மத்தியடை நின்று முதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கடைத்து மௌனத்திருந்து உயர் மழை நுழைதனில் புக்கும் மன்னுதச நாடி முற்றும் சுத்தி செய்தும் மூல பிராணனொடு அங்கியை சோமவட்டத்தடைத்தும் சொல்லறிய அமுதுண்டும் அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீறு சித்தி செய்தும் ஞானம் அலது கதி கூடுமோ சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. சின்மயானந்த குருவே தட்சிணாமூர்த்தியே ஞானம் அல்லது கதி கூடுமோ, ஞானம் இல்லாமல் மோட்சம் உண்டாகுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்டாகாது. ஆக்ஷேபார்த்தம், ஞானத்தினாலதான் மோட்சம் உண்டாகும் என்று மிக ஸ்பஷ்டமாக இந்த பாடல் சொல்லுகிறது. அவர் பாருங்க, எல்லாம் இந்த குண்டலினி சமாதி எல்லாத்தையுமே இது பண்ற இந்த பாடல். அதெல்லாம் வந்து எத்தனைதான் நம்ம சாதனை பண்ணினாலும் ரெண்டு வகையா அர்த்தம் பண்ணலாம் இதுக்கு. சாதனையை பத்தின ஞானம் இல்லாம சாதனை பண்ணினா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் வந்து இந்த சாதனையெல்லாம் பண்றதுனால நமக்கு ஞானம் வந்து முதல் மோட்சம் கிடைக்குமே தவிர, ஞானம் வராத வரையும் மோட்சம் கிடையாது. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. திருமூலர் சொல்றார், எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. ஞானம் வேண்டும். என்ன பண்றோங்கிற ஞானம் இல்லாம எதை பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. கோயிலுக்கு ஏன் காலையில் போகிறோம்? எல்லாரும் சேர்ந்து ஏன் போகிறோம்? எதுக்காக நாமஜபம் சொல்கிறோம்? ஏன் கோவிலில் வந்து அப்படிலாம் சில முறைகள்லாம் வச்சுருக்காங்க? அதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறது, ஞானபூர்வமாக பண்ணுறது. அது மாத்திரமல்ல, அதுக்கும் ஞானம்னு பேர். அப்புறம் மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கும் ஞானம் என்று பெயர். எங்கள் தாய்மானவர் பொதுவாக சொல்கிறார், பக்தி நெறி நிலை நின்றும். எடுத்தோடனே அதே சொல்லிட்டார், பக்தியில் வந்து ஸ்திரமாக இருந்தாச்சு. பக்தி நெறினா என்ன அர்த்தம்? இறைவனிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொள்ளுவது, உலகப் பொருள்களையெல்லாம் வேண்டாம் என்று நீக்கிவிட்டு இறைவனிடத்திலே ஆழ்ந்து அன்பு கொள்ளுகின்ற பக்தி நெறி, அதில் நிலை நின்றும் ஞானமல்லது கதி கூடுமோ. எல்லாத்துலேயும் சப்ளை பண்ணணும். ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்குமா? ஞானாதேவது கைவல்யம். நிறைய பேர் கேட்பாங்க, இவங்களுக்கு இந்த சில பேருக்கு ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாங்க, ஞானத்தினால்தான் முக்திங்கிறாங்க. ஏன் பக்தினால முக்தின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்களே, கர்மத்தினால முக்தின்னு சொல்கிறாங்களே, ஞானத்தினால்தான் முக்தி முக்தின்னு ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு? பிடிவாதம் பிடிக்கல, பிடிவாதத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது உண்மை, அது பிடிவாதம் வேற, உண்மை வேறு. ஃபெனாட்டிசம் கிடையாது. எல்லாரும் ஒரே குரல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? துன்பத்துக்கு காரணம் அஞ்ஞானம் சொல்றாங்க. எல்லாரும் துன்பத்துக்கு காரணம் என்ன சொல்றாங்க? அஞ்ஞானம் சொல்றாங்க. அஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? ஞானம். இப்ப துன்பத்துக்கு எதிர்ப்பதம் இன்பம், துன்பத்துக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். அப்ப துன்ப இன்பம் வேணும்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்ற இது இது இதுக்கு இதுக்கு வந்து பிடிவாதமா? பிடிவாதம்னா சொல்ல முடியாது. துன்பத்துக்கெல்லாம் காரணம் பக்தி நமக்கு இல்லாதது தான் அப்படின்னு எந்த புஸ்தத்துலையும் எழுதலை. எந்த புஸ்தத்துலையாவது நீங்கள் பண்ண பாருங்க, நமக்கு கடவுள்கிட்ட பக்தி இல்லாதது தான் நம்ம துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு எந்த புஸ்தத்துலையா இருக்கா? கிடையாது. அதனால இது சிம்பிள் லாஜிக், இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே. இதெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த அத்வைதிகளுக்கு பக்தின்னா ஒரு அலர்ஜிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, பக்தி இருந்தால் தான் இது புரியும். சங்கராச்சாரியரே சொல்லிருக்காரு, ஸ்வஸ்வரூபானு சந் மோக்ஷசாதன சாமக்ரியாம் பக்திரே வகரீயசி இப்படியே எழுதுறார். மோக்ஷசாதனங்களில் பக்தி தான் தலை சிறந்தது. பக்தி என்றால் என்ன தெரியுமான்னு அடுத்த வரியில் சொல்கிறார், தனது உண்மை வடிவை ஆழ்ந்து உணர்வதே பக்தி எனப்படும். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்யபிதீயதே. அதனால பக்திங்கிற சப்தத்துக்கு நம்ம என்னெல்லாமோ அர்த்தம். நம்ம என்னென்ன பக்தின்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கணும். கோயிலில் போய் அழணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு படத்துக்கு நின்னா அப்படியே அழுதுகிட்டே இருக்கணும், அதுதான் பக்தி. உபநிஷத்தெல்லாம் படிக்கக்கூடாது, படித்தா நாமளும் பகவானும் ஒன்றாயிடுவோம், அதனால் படிச்சுவிடக்கூடாது. அப்போ அதனால் பக்திங்கிறத வேறு விதமாக அர்த்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாய்மாரம் சொல்கிறார், பக்தி நெறி நிலை நின்றும் அப்படிலாம் இருந்தாலும் ஞானமலது கதி கூடுமோ, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் தீர்த்தாட்டனம் எல்லாம் நவகண்டம்ங்கிறதுக்கு நிறைய சொல்கிறாங்க. பரதகண்டம், கிம்புருடகண்டம், ஹரிகண்டம், இளவிரத கண்டம், பத்ராசு கண்டம், கேதுமாலி கண்டம், இரமிய கண்டம், குரு கண்டம். நம்ம இப்போ அஞ்சு கண்டம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அஞ்சு கண்டம் தானே, அஞ்சு கண்டம் தான். ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆசியா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா எல்லாம் பிரிக்கிறோம். அப்போ நவகண்டம்ங்கிறார். நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும், எல்லாம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் யாத்திரை போனாலும் ஞானமலது கதி கூடுமோ. சங்கராச்சாரியரும் பஜகோவிந்தத்தில் எழுதிட்டார், குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன முக்திம் ந பஜதி ஜன்மசதேன. அது ஒரு ஸ்லோகமே அற்புதமாக இருக்கு. அதனால் குருதே கங்கா சாகர கமனம், கங்கா சாகரம் வரைக்கும், எங்கே கோமுக்கிலிருந்து கிளம்பி கங்கா சாகர் வரைக்கும் இன்றைக்கும் போகிறவங்க இருக்காங்க. கோமுக்கு எங்கே இருக்குது, கங்கா சாகர் எங்கே இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது. கல்கத்தா தாண்டி போகணும் கங்கா சாகர். ஆக கங்கா சாகர் வரைக்கும் போகிறாங்க கோமுக்கத்துலேருந்து. கோமுக்கத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ஊற்றுறாங்க காவடியில் எடுத்துகிட்டு. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த நாட்டிலலாம் சில உயிர் ஜீவன்லாம் இருக்குதுன்னா அது இந்த மாதிரி ஆளுகளால் தான். எங்கேயோ இருக்கிற ராஜா, நம்ம இங்கே இருக்கிற பழனிக்கு பாத யாத்திரை போகிறத பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். ராஜஸ்தான்லேருந்து 500 கிலோமீட்டர்லாம் நடந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம் இருக்காங்க. வர்றதும் நடந்து போகிறதும் நடந்து. அதெல்லாம் நான் சொன்னேன் நிறைய நேரம். நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் சமுத்திரத்தை எல்லாம் குளித்து, நிறைய சமுத்திரத்தில் அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கெல்லாம் சமுத்திர ஸ்நானம் விசேஷம். சமுத்திரத்தில எல்லாம் ஸ்நானம் செய்தும் நதிகளிடை மூழ்கியும், கங்கா யமுனா பொற்றாமரை எல்லா நதிகள் எல்லாம் மூழ்கியும் பசி தாகம் இன்றி, பசி தாகத்தையெல்லாம் இன்றினா கட்டுப்படுத்தின்னு அர்த்தம், எழுனா மத்தியடை நின்றும் ஏழு பக்கம் நெருப்பை போட்டு, எழுனானா நெருப்பு, சப்தஜிஹ்வா ஏழு நாக்குகளை உடைய நெருப்பை சுற்றி பஞ்சாக்னி தபஸ் பண்ணினாலும் உதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கு அடைத்து மௌனத்து இருந்தும், அதாவது இலைய பொறிச்சு கூட சாப்பிடக்கூடாதான், விழுகிற சருகத்தான் பிடிச்சி எடுத்து சாப்பிடணுமா. சருகு புனல், புனல்னா ஜலம், காத்தெல்லாம் குடிச்சு வர்ற பசியெல்லாம் தாங்கி மௌனத்து இருந்தும், நீண்ட நாள் மௌனி பாபாவாக இருந்தும். அப்புறம் உயர் மலை நுழை தனில் புக்கும், குகையில் போய் மலையில் போய் குகையில் இருந்தாலும் மண் தசநாடி முற்றும் சுத்தி செய்தும், உடம்புலாம் நாடி சுத்தி பண்ணினாலும் மூல பிராணனோடு அங்கியை சோம வட்டத்து அடைத்தும. இதெல்லாம் யோகம், யோகத்தில் இருக்கக்கூடிய சாதனங்கள், குண்டலினி யோக ரகத்தை சேர்ந்தது. ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா மூல பிராணனை மூலாதாரத்திலிருந்து அங்கியைனா அந்த சாதகனை, இந்த ஜீவனை என்ன பண்ணுறதுன்னா சோமவட்டம், சோமவட்டம் சூரிய வட்டம் எல்லாம் இருக்கு, சோமவட்டத்தில் அடைச்சி கண்களில் அடைக்கிறதும்பாங்க, புருவத்தில் அடைக்கிறதும்பாங்க, தலையில் கொண்டு போகிறதும்பாங்க. சோமவட்டத்தை அடைத்தும் சொல்லப்போனால் சகஸ்ராரத்துக்கு கொண்டு போய் சொல்லறிய அமுது உண்டும், அதனால் அந்த அமிர்த தாரை ஒழுகிறதுங்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் அமிர்த தாரை உண்டும். அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீறு சித்தி செய்தும், இந்த அல்பமான உடல் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்காக கல்பமெல்லாம் பண்ணினாலும், காயகல்பமெல்லாம் பண்ணினாலும் ஞானம் அல்லது கதி கூடுமோ. திரும்பவும் மறுபடியும் பறக்கத்தான் வேணும், ஞானம் வந்தாதான் மோட்சம். ஞானாதேவது கைவல்யம் அல்ல, படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் பஜந்து தேவதாஹ ஆத்மைக்கிய போதேன வினான முக்தி ஜென்ம சதாந்தரேபிங்கிற சங்கராச்சாரியர். எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, படந்து சாஸ்திராணி, நீ என்ன வேணாலும் தர்க்கம் மீமாம்சா வியாக்கரணம் அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க, என்ன வேணாலும் படி, குர்வந்து கர்மாணி எவ்வளோ வேணாலும் நீ ரிச்சுவல் எல்லாம் சடங்குகள்லாம் பண்ணு, யஜந்து தேவான் பஜந்து தேவதாக, தேவர்களை குறித்து யாகங்கள்லாம் பண்ணுறது, பஜனை பகவானை குறித்து பஜன் நல்ல சங்கீர்த்தனம் பண்ணுறது. ஆனால் ஆத்ம ஐக்கிய போதேன வினா, எல்லா ஜீவர்களும் ஒன்று, ஈஸ்வரனும் ஜீவர்களும் ஒன்றுங்கிற ஞானம் இல்லாமல் எத்தனை நாளான எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மோட்சம் கிடையாதுன்னு சொல்லுகிறது. முக்தி ந பஜதி ஜென்மசத்தேன, பல பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சித்தஸ்ய சுத்த ஜே கர்ம நது வஸ்து உபலப்யதே வஸ்து சித்திர் விசாரேண நகிஞ்சித் கர்ம கோட்டிபிஹி, அப்படி ஒரு ஸ்லோகமே விவேக சூடாமணியில் சொல்லப்படுது. அதாவது நாம் செய்யக்கூடிய இந்த சடங்குகளெல்லாம், இந்த ரிச்சுவல்லாம் இருக்கேன், இது அத்தனையும் நம்ம சித்த சுத்திக்காக. இப்போ இதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை, பக்தி நெறி நிற்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு படிச்சுடாதீங்க. பக்தி நெறியெல்லாம் அவசியம், நவகண்ட பூமி பரப்பை வலம் வருவதும் நல்லது, ஆனால் அது மாத்திரம் போராது, ஞானத்தில் தான் முடியும். சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே, அனைத்து கர்மங்களும் ஞானத்தை பெறுவதோடு நிறைவு பெறுகிறதுன்னார் கிருஷ்ணர். அதனால் நாலாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. அதனால் சிரவண மரண நிதித்தியாசனத்தினால்தான் முடியும். அப்புறம் பதினோரா பதிமூணாவது அத்தியாயத்திலையும் கடைசியில் முடிக்கிற போது சொன்னார், அத்யாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம். ஆகையினால மெஞ்ஞானம் பெற்றுத்தான் ஆகணும். அது ஞானத்துக்குரிய விஷயங்களில் சித்தாந்த பேதங்கள்லாம் ஏற்படலாம், ஆனால் ஞானம் பெற்றால்தான் முக்தி. ஆக மோக்ஷம் ஞானகம்யம், ஞானகம்யாயை நமஹா, பக்தி கம்யாயை நமஹான்லாம் படிக்கிறோம். அதில் ஞானம் ஞானமல்லது கதி கூடுமோ, கிருஷ்ணரே கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபஜாந்தித்தே. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம், பத்தாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் நினைக்கிறேன், ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்னை இடைவிடாமல் வழிபடுகின்ற அன்பர்களுக்கு நான் ஞான யோகத்தை அனுகிரகம் செய்கிறேன்கிறார். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், என்னை பக்தியோடு மிகவும் பிரீத்தியோடு என்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன்னா புத்தி யோகத்தை அனுகிரகம் செய்கிறேன். அதனுடைய பயன் என்னென்னா அந்த புத்தி யோகத்தினால் அவர்கள் என்னை அடைவார்கள், என்னை உணர்வார்கள்ங்கிறார். ஆ பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியினால் ஒருவன் என்னுடைய உண்மை சொரூபத்தை தெரிந்து கொள்ளுகிறான். நிஷ்டா ஞானஸ்ய யா பரா, பகவத்கீதை முழுவதும் ஏராளமான பிரமாணங்கள் இதற்கு இருக்கிறது. தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத், அதை தெரிந்து கொள்வதற்கு நீ குருவினிடம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆகவே ஞானத்தினால்தான் மோட்சம் சொல்லி கடைசி பாடல் கூறுகிறது. இந்த ஒரு ஒரு பாடலையும் ஒரு வரியை நான் முக்கியமாக சொல்லி முடிக்கிறேன். முதல் பாடலில் தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ, இரண்டாவது பாடலில் நீ முன்னிற்பது என்று காண், மூன்றாவது பாடலில் என் அறிவூடு மெய்யன் நீ வீற்றிருக்க விதியில்லை எண்ணிலோ பூரணன் எனும் பெயர் விரிக்கில் உறைவேறும் உளதோ. அதுதான் முக்கியமான வார்த்தை. அப்புறம் நாலாவது பாடல்லையும் உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ, ஐந்தாவது பாடல்ல செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என் கொலோ, அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆறாவது பாடல்ல பொதுவாகவே இசைந்து துயில் கொள்மின், இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே, பொதுவான அர்த்தம்தான் இருக்குதுல. அப்புறம் பத்து மாற்று தங்கமாக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன் ஏழு. அப்புறம் தேடுதலும் அற்ற இடம் நிலை எட்டாவது பாடல். பாராது பார்ப்பதே பரம அனுபூதி வாய்க்கும், நின் பழ அடியர்தம் சீராயிருக்க நினது அருள் வேண்டும் ஒன்பதாவது பாடல். தீதுயில் அருள் கொண்டு இனி உணர்த்தி என்னை ஆழ்வையோ பத்தாவது பாடல். ஞானம் அல்லது கதி கூடுமோ பதினோராவது பாடல். இத்தனை பாடல்களிலும் மனிதன் பக்தியையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அடைய வேண்டும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்மானவர் பாடலில் கூறப்பட்டுள்ள இந்த கருத்துக்களின்படி நாம் உலகப் பொருள்களில் நல்ல பற்றற்ற தன்மை அடைந்து இறைவனிடத்திலே ஆழ்ந்த பக்தி செய்து குரு சாஸ்திரம் இவைகளிடத்தில் பேரன்பு பூண்டு மெஞ்ஞானத்தை பெற்று இங்கேயே இப்பொழுதே மோட்சஸ்வரூபத்தை உணர்வதற்கு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் அனுகிரகம் செய்யட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே சின்மயானந்த குரு என்கின்ற இந்த தலைப்பிலே உள்ள 11 பாடல்களுக்கான விளக்கத்தை ஓரளவுதான் சொல்லியிருக்கிறேன், நிறைவு செய்கிறேன். காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலை வாழி கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி ஆலடியின் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாக்கார அருளடியார் வாழி மூர்த்தியெல்லாம் வாழி காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலை வாழி கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி.